குதிரை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான சிறப்பு வானொலி நிகழ்ச்சி வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 19 புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ப. வடிவேலன் அவர்கள் கல்வி வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்பம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயனடையுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் நேயர்களே, 91.2 MHz அலைவரிசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுகை பண்பலை. நான் வடிவேலன், தலைமையாசிரியர், பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி புதுக்கோட்டையின். இந்த நிகழ்ச்சி வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 19. புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களின் கல்வி சார்ந்த, விளையாட்டு சார்ந்த, தொழில்நுட்பம் சார்ந்த தகவல்களை எடுத்துரைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டும் வெளிச்சம். வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 19 நாம் பார்க்க இருப்பது பார்வைத்திறன் குறையுடைய புதுக்கோட்டை நடுநிலைப்பள்ளி மாணவர்களின் வளர்ச்சி சார்ந்த கருத்துகளையும், மாணவர்களுக்கு பொதுமக்களிடமிருந்து, உதவியாளர்களிடமிருந்து எது மாதிரியான உதவிகள் தேவைப்படுகிறது என்பதை பற்றியும், இந்த மாணவர்களுக்கு அக்சசபிலிட்டி டெக்னாலஜி சார்ந்த தொழில்நுட்பங்களையும் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம். புதுக்கோட்டையில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளியில் 4 இடைநிலை ஆசிரியர் பணியிடம் காலியாகவே இருந்தது. சென்ற மாதத்தில் இந்த பள்ளிக்கு சேலம் பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளியிலிருந்து ஒரு ஆசிரியர் பணிமாறுதல் அடிப்படையில் நம்ம பள்ளியில் சேர்ந்திருக்கிறாரு. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய இந்த புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளியில் பள்ளி மாணவர்களின் கல்வி சார்ந்த முன்னேற்றத்தில் உதவிடும் விதமாக தற்பொழுது காலியாக இருந்த 3 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அரசு மதிப்பூதியத்தின் அடிப்படையில் நிரப்புறதுக்கு ஆணை வழங்கியதன் அடிப்படையில் தற்போது நேர்முக தேர்வு முடிந்த வண்ணம் இருக்கிறது. இந்த மாதத்தில் 3 ஆசிரியர்கள் மதிப்பூதியத்தின் அடிப்படையில் ரூபாய் 12,000 மாத சம்பளத்தில் இந்த பள்ளியில் பணியில் சேர இருக்கிறார்கள். இந்த 3 ஆசிரியர்களும் முற்றிலும் தற்காலிகமானவர்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுடைய கல்வித்தரம் நிச்சயமாக உயரும் என்பதில் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதனால் இந்த தருணத்தில் தமிழக அரசுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு முன்பு 4 பணியிடங்களும் காலியாக இருந்தபோது மாணவர்களுக்கு எவ்வாறு கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை திட்டமிட்டு செயல்படுத்தினோம் என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம். எங்கள் பள்ளியில் தலைமை ஆசிரியர், அடுத்ததாக விடுதி காப்பாளர். விடுதி காப்பாளர் என்பவர் இடைநிலை ஆசிரியருக்கான தகுதி கொண்டவர் தான். அடுத்ததாக கணினி ஆசிரியர். இவர் கணினி சார்ந்த தகவல்களை மாணவர்களுக்கு கற்பிக்கிறதுக்காக தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஒரு பணியாளர். ஆசிரியர்கள் பற்றாக்குறை காரணத்தினால 1 அல்லது 2 ஆசிரியர்கள் நாங்கள் நியமித்து மிக குறைவான சம்பளத்தில் நியமித்து மாணவர்களுக்கு கல்வி கற்றலில் உறுதுணையாக இருந்தோம். அவர்களும் மாணவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடோட கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை ஈடுபடுத்தினாங்க. இந்த பள்ளியானது 1 முதல் 8 வகுப்பு வரை 1 முதல் 8 வகுப்பு வரை தனித்தனியாக மாணவர்களுக்கு பாடம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இந்த டைமில். இது என்னுடைய கருத்துக்களின் அடிப்படையில் செயல்பட்டது தான். இது அரசு ரீதியாவோ அல்லது பொதுமக்கள் ரீதியாவோ மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். என்னன்னா, பார்வை குறைபாடு உடைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய 3 ஆசிரியர்களை அல்லது 4 ஆசிரியர்களை வைத்து 1 முதல் 8 வகுப்பு வரை பாடம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் தனித்தனியாக ஆசிரியர்கள் நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்தில் மாணவர்களுக்கு பிரெய்லி கற்றுத்தருவதா அல்லது பாடத்தில் இருக்கக்கூடிய அறிவுகளை புகட்டுவதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலை இருந்தது. இந்த நேரத்தில் பிரெய்லும் மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டிய ஒரு சூழ்நிலும் இருந்தது. அதே மாதிரி பிரெயில் 1வதில் கற்றுக்கலனாலும் 2வதில் கற்றுப்பான், 3வதில் கற்றுப்பான், 4வதில் கற்றுப்பான். ஆனால் 1வகுப்பில் நடத்தக்கூடிய பாடத்தை அவன் சரியாக கவனிக்கலை அப்படின்னா 2வகுப்பு பாடத்தில் அவனுடைய தொடர்ச்சி அங்கே இருக்காது. அதனால் பாடம் நடத்துவதற்கு முக்கியத்துவம் வழங்கணும். பிரெயில் எப்படி கற்றுக் கொடுக்கறது என்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது வாரத்தில் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம், 3 மணி நேரம் என்ற அளவில் தான் பிரெய்லிய மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அதற்கான முதல்கட்ட பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தோம். இந்த நிலை திருப்திகரமாக இல்லை. இதனால் மாணவர்களை 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு செயல்பட ஆரம்பித்தோம். 1 முதல் 8 வகுப்பு வரை உள்ள மாணவர்களில் நன்கு பிரெயில் தெரிந்தவர்கள், படிக்க தெரிந்தவர்கள், திறமையான மாணவர்கள்னு சிலர் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் மாணவர்களோட தலைவர்களாக நியமிக்கப்பட்டு 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு செயல்பட ஆரம்பித்தோம். இந்த 5 குழுக்களும் மாணவர்களுடைய அந்த குழுவோட தலைவர் மாணவர்களுக்கு பிரெயில் கற்றுத்தருவது, வாய்ப்பாடு மனப்பாடம் செய்வது, இது மாதிரியான சிறு சிறு திறமைகளை மாணவர்கள் மத்தியில் வளர்க்க ஆரம்பித்தோம். மாணவர்கள் அவர்களுடைய குழுக்களை மிக திறமையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலை இன்றும் தொடரும், நாளையும் தொடரும் என்பதை நம்பிக்கையோடு இருக்கிறேன். அடுத்ததாக தின வழிபாடு என்ற முறை செயல்பாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் இருக்குது. காலை வழிபாடில் தினம் தினம் 10-15 குரல்களையே மாணவர்கள் மாற்றி 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 சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த நடைமுறையை மாற்றுறதுக்கு தினமும் ஒரு குரல் என்ற முறையை கொண்டு வந்து மாணவர்கள் குரலையாவது கேட்கட்டும் முறைய அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த காலை வழிபாட்டில் திருக்குறள், பொது அறிவு, ஆத்திச்சூடி, நம்பிக்கை ஊட்டக்கூடிய வரிகள், பொன்மொழிகள், இயற்கை மருத்துவம் சார்ந்த குறிப்புகள், இன்றைய செய்திகள், தினம் ஒரு ஆங்கில வார்த்தை என்ற நிகழ்வுகளையெல்லாம் இந்த காலை வழிபாட்டில் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. மாணவர்களுக்கு தேவையான கல்வி அளிப்பதற்கு போதுமான ஆசிரியர்கள் இல்லை என்றாலும் இது மாதிரியான சிறு சிறு தகவல்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முறையை நாங்கள் அறிமுகப்படுத்தணும். ஒவ்வொரு குழுவோட மாணவர்களின் தலைவர்கள் தான் அந்த குழுவிற்கு கற்றுத்தர வேண்டும். இதற்கான ஆதாரங்களை எப்படி திரட்டுறது என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. ஒவ்வொரு டைமும் இன்றைக்கி என்ன சொல்கிறது, நாளைக்கு என்ன சொல்கிறது என்ற ஒரு குழப்பமே மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருந்தது. அதனால் கூகுள் கிளாஸ் என்ற ஆன்லைன் அப்ளிகேஷன் வழியாக மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி மாணவர்களை அதன் மூலம் கல்வி கற்க நாங்கள் ஊக்கப்படுத்தினோம். மாணவர்களுக்கு இந்த கூகுள் கிளாஸை எப்படி பயன்படுத்தணும் என்பதை சொல்லி கொடுத்தோம். அதற்கு பிறகு கணினி ஆசிரியரிடம் இந்த தின வழிபாடுக்கான முறைகளை ஒப்படைக்கப்பட்டது. தினமும் கூகுள் கிளாஸில் ஷெடியூல்டு போட்டு நாளைக்கு என்ன வரப்போகுது, நாளைக்கு என்ன வரப்போகுது, இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணி போஸ்ட் போடுங்க என்று சொல்லியிருந்தேன். கணினி ஆசிரியரும் தினமும் காலையில் 5 மணிக்கு இன்றைக்கான தின வழிபாடு, நாளைக்கான தின வழிபாடு என்ற முறையில் ஷெடியூலாக வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் பள்ளியில் 13 கம்ப்யூட்டர் இருக்குது. மாணவர்கள் யாருக்கெல்லாம் கூகுள் கிளாஸ் யூஸ் பண்ண தெரியுமோ அவங்க எல்லாமே காலையிலே போயிட்டு கூகுள் கிளாஸை பயன்படுத்தி இன்றைக்கி என்ன டெய்லி ப்ரேயரில் வந்திருக்கு என்பதை அவங்க தெரிஞ்சு மாணவர்களுக்கு மனப்பாடம் செய்து கொடுத்து இவர்களும் மனப்பாடம் செய்து டெய்லி ப்ரேயரில் யார் நிற்கணுன்றத முடிவு பண்ணி மாணவர்கள் தினமும் அதை அருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு 104வது ஆத்திச்சூடி போய்கிட்டு இருக்குது. தினமும் ஒரு குரல் கடவுள் வாழ்த்திலிருந்து தொடங்கப்பட்டு இன்று 240வது குரல் போய்கிட்டு இருக்கு. ஒரு பொது அறிவு திரும்ப திரும்ப வரக்கூடாது என்ற ஒரு கான்செப்டில் தினமும் ஒரு பொது அறிவு, தினமும் ஒரு ஆங்கில வார்த்தை, தினமும் ஒரு மருத்துவ குறிப்பு, இது மாதிரி மாணவர்கள் தின வழிபாட்டில் சொல்லிக்கிட்டு வராங்க. அடுத்ததாக ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யும் விதமாக மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறோம். பாடம் எடுத்த பிறகு இந்த பார்வை குறைபாடுடைய மாணவர்களுக்கு நாங்கள் கேள்வி கேட்போம், அவங்க பதில் சொல்லுவாங்க எக்ஸாம் டைமில். இந்த முறை மாற்றப்பட வேண்டும். ஏன்னா ஆசிரியர் பற்றாக்குறை எனும் பொழுது 8 கிளாஸுக்கும் 1-8 வரை சில வகுப்பில் 2 மாணவர்கள், சில வகுப்பில் 1 மாணவர்கள், சில வகுப்புகளில் 5 மாணவர்கள், சில வகுப்புகளில் 3 மாணவர்கள், சில வகுப்பில் 13 மாணவர்கள் என்ற விகிதத்தில் இருக்கிறாங்க. பொதுவாக 13 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா தனித்தனியாக தான் கூப்பிட்டு அவங்கள க்வெஸ்சன் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பொதுவாக கேட்டனா இவன் சொல்கிறத கேட்டு இன்னொருத்தன் சொல்லுவான், அவன் மார்க் சரியாக கொடுக்க முடியாது. அதனால் தனித்தனியாக வர வைக்கப்பட்டு 13 பேருக்கும் 1 க்வெஸ்சன் கேட்குறோன்னா 13 டைம் கேட்கணும். அதே மாதிரி 20-30 க்வெஸ்சன் கேட்குறோன்னா நாங்கள் 20 முறை 30 முறை நாங்கள் கேட்டு அன்னைக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் எக்ஸாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக என்ன பண்ணோம்னா இணைய வழியாக நாங்கள் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். இதனால் மாணவர்கள் இணைய வழியில் எப்படி தேர்வு எழுதணும் என்பதையும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த நடைமுறை இப்பொழுது செயல்பட்டில் தான் இருக்குது எங்கள் பள்ளியில். கூகுள் ஃபார்மில் கூகுள் குயிஸ் என்ற மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் எல்லாமே ஒன் வேர்டாக இருக்கும். அவங்க என்ன பாடம், மாணவர்களுக்கு என்ன பாடம் எடுக்கப்பட்டதோ அதிலிருந்து ஒன் வேர்ட் ஆன்சர் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 3 கொடுத்துட்டு கேள்வி கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ண வேண்டியது தான். இதை மாணவர்கள் உற்சாகமாகவும் ஈடுபடுறாங்க. இதில் கணினியில் எக்ஸாம் என்பது மாணவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்வு. சின்ன சின்ன மாணவர்கள் அவர்களால் செய்ய முடியலனாலும் பெரிய மாணவர்கள் உதவி செய்வாங்க. எந்த ஆசிரியரும் கூகுள் ஃபார்முக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு போக மாட்டாங்க, எல்லாம் மாணவர்களே மாணவர்களுக்கு உதவி செய்வாங்க. 7th, 8th, 6th மாணவர்கள் எல்லாமே அவங்களாவே எக்ஸாம் எழுதுவாங்க கூகுள் ஃபார்ம் வழியாக ஆன்லைனில். இப்போ நாங்கள் கொஸ்டின் ரெடி பண்ணிவிட்டு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் டைம் வரும்பொழுது மாணவர்களை கணினியில் உட்கார வச்சு லிங்க் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். சில மாணவர்கள் அவர்களாலேயே லிங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் தேர்வுக்கான லிங்க்கும் கூகுள் கிளாஸ் வழியாக தான் அனுப்புகிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு மாணவர்கள் ஈஸியாக எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்க எழுதின அவங்களுடைய திறமைக்கான மதிப்பெண்களை உடனே வியூ ஸ்கோர் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உடனே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் போயிட்டு மாணவர்களை ஒவ்வொருவராக கூப்பிட்டு கேள்வி கேட்க வேண்டிய நிலையும் குறைஞ்சி போச்சு. இணையம் வழியாக எப்படி தேர்வு எழுதுவது என்பதையும் மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இன் ஃபியூச்சர் எதிர்காலத்தில் இது மாதிரியான கல்வி திட்டம் தான் நடைமுறையில் இருக்கும் என்பதனால இப்போவே தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுகளையும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஈவினிங் டைமில் பார்வைத்திறன் குறையுடையவர்களுக்கான கிரிக்கெட் விளையாட்டு விளையாடுறோம். இந்த மாணவர்களுக்காக சிறப்பாக இருக்கக்கூடிய வாலிபால் இருக்குது, அதையும் விளையாடுறோம். இந்த மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய ஃபுட்பால் இதுவும் நாங்கள் விளையாண்டுக்கிட்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு மாணவர்கள் விளையாண்டுக்கிட்டு வராங்க.
இதே மாதிரி மாணவர்களோட குழுக்களும் ஒவ்வொரு வருடமும் மாற்றி அமைக்கப்படும். இதே மாதிரி குழுவாக செயல்படக்கூடிய விளையாட்டுகளை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் மாணவர்கள் மத்தியில். ஆண்டு விழா நடப்பதற்கு 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே குழு போட்டிகள் நடத்தப்பட்டது. குழுவோட ஆதாரத்தை அதிகரிக்கவும் குழுவோட திறமைகளை அதிகரிக்கவும் கல்வி சார்ந்த வளர்ச்சிகளை அதிகரிக்கவும் பல வகையான போட்டிகள் இந்த குழுவிற்கிடையே நடத்தப்பட்டது. ஒவ்வொரு குழுவிற்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டப்பட்டு குழுவாக பங்கேற்கக்கூடிய போட்டிகள் நடத்தப்படுகிறது. பள்ளியில் எந்த பொருள் எங்கே இருக்குது அது மாதிரியான கேள்விகள், குரலில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லி முழு குரலையும் சொல்கிறது, அதுக்கப்புறம் லக்கி கேம் மாதிரி எந்த சீட் எடுக்கிறாங்களோ அதில் எத்தனை மார்க் இருக்கோ அது அவங்களுக்கு சேரும் என்பதை மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு வகையான திறமைகள்லாம் இருக்கும். எனக்கு இந்த திறமை இருக்குது, இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லையே என்று மாணவர்கள் யோசிக்காத அளவிற்கு அனைத்து திறமைகளையும் உள்ளடக்கி அனைத்து விதமான போட்டிகளும் நடத்தப்பட்டது. இது சகலகலா வல்லவன் என்ற மாதிரியான ஒரு தலைப்பில் நடத்தப்பட்டு அதிக மதிப்பெண் எடுத்த முதல் குழு, 2வது குழு, 3வது குழு என்ற அடிப்படையில் குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 3 குழுக்களுக்குமே ஒவ்வொருவருக்கும் விலை உயர்ந்த பரிசுகளும் வழங்கப்பட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தப்பட்டது. இந்த ஆண்டும் இது மாதிரியான நடவடிக்கைகள் செயல்படும். இந்த 5 குழுவில் ஒரு குழுவை தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 வாரங்கள் அல்லது 1 வாரங்கள் அவர்கள் தான் இந்த பள்ளியோட தலைவர்கள் என்ற முறையை கொண்டு வரப்படும். இந்த தலைவர்கள் என்ற நிலை வரும்பொழுது அந்த வாரத்திற்கான விளையாட்டு இடங்களில் மாணவர்கள் சரியாக விளையாடுகிறார்களா என்பதை பார்க்கறது, குப்பைகள் எங்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது, அடுத்ததாக டைனிங் ஹாலில் மாணவர்கள் அமைதியாக இருக்கிறாங்களா என்பதை பார்க்கறது, மாணவர்கள் காய்கறி சாப்பிடாமல் வெளியில் போகிறாங்களா அவங்கள வந்து காய்கறி சாப்பிட சொல்கிறது, அதே மாதிரி மாணவர்களோட ஹாஸ்டலில் அமைதியாக தூங்கணும், சத்தம் போடக்கூடாது, அவர்களுக்கான யூனிஃபார்மை அவர்கள் சரியாக போடுறாங்களா, இது மாதிரியான சில விஷயங்களை கண்காணிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். இதற்கான பணியாளர்கள் முன்னிலையில் இருந்து தான் இதை பார்ப்பார்கள். இருந்த போதிலும் மாணவர்களுடைய தரம் உயர வேண்டும், தலைவன் என்ற பொறுப்பு வரும்பொழுது எந்தெந்த மாதிரியான திறமைகள் அவன் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான எங்களிடம் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி அந்த குழுவை நாங்கள் தயார் செய்கிறோம். அது மாதிரியான சில நிகழ்வுகள் மாணவர்களை ரொம்பவும் உற்சாகப்படுத்தும். ஒரே தலைவனாக இல்லாமல் தலைவன் வந்து எப்போவும் மாறுவான், வகுப்பில் அல்லது பள்ளியில் ஒரே தலைவன் இருந்தார் என்றால் அவனுடைய அதிகாரம் அங்கே அதிகமாகும், மற்ற மாணவர்கள் அவனை பற்றி பொறாமைப்படுவதும் உண்டு. அந்த ஒரு நிலையை மாணவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு குழுவும் 1 வாரம் அல்லது 2 வாரத்திற்கு அந்த பள்ளியின் தலைவராக கருதப்படுவார்கள். அவர்கள்தான் அனைத்து இடங்களிலும் உள்ள செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி சரியான முறையில் மாணவர்களை வழிநடத்தவும் முயற்சி செய்வார்கள். இது மாதிரியான நிகழ்வுகள் மாணவர்களோட மனதில் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிலையும் தலைவருக்கான பொறுப்பும் அவனுக்கு வருகிறது என்பதை அவன் உணர்ந்து மிகவும் சரியான முறையில் மாணவ தலைவனுக்கான தகுதியையும் அவன் இந்த பருவத்திலேயே வளர்த்துக்கொள்கிறான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பள்ளியின் தலைவராக எந்த குழு மிக சிறப்பாக செயல்பட்டது என்பதை தெரிவித்து மாணவர்களை உற்சாகப்படுத்துவோம். இது மாதிரியான செயல்முறைகள் இந்த பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு எது மாதிரியான உதவிகள் தேவைப்படும், மாணவர்களுக்கான தொழில்நுட்பம் சார்ந்த கருத்துக்களை பற்றி வழிகாட்டும் வெளிச்சம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இதுவரை இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 19 மாணவர்களின் கல்வி வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்பங்கள் கற்பித்தல் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ப. வடிவேலன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ திறந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.